ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தரநகரி 56வது ஸ்லோகம். தேவியினுடைய கண்களின் சௌபாகிய வர்ணனை ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். இதில் அம்பாளுடைய கண்களை இரண்டு விதமாக உபமானப்படுத்தி, இரண்டு விஷயங்களுக்கு அதில் உபமானப்படுத்தி இதில் வர்ணிக்கிறார். ஒன்று, பெண் மீன்கள் மகிமை தங்கியது, அதனால் பெண் மீன்களுக்கு உருவப்படுத்துகிறார். இன்னொன்று, நீரோத்பல புஷ்பம், மலர்ந்திருக்கக்கூடிய நீரோத்பல புஷ்பம், அந்த புஷ்பம் வந்து ரொம்ப சௌபாகியமானது, அதனால் இந்த ரெண்டு விஷயங்களிலையும் அம்பாளுடைய கண்களை பொருத்தி பார்க்குறார். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளை ஆதிசங்கர பகவத்பாதால் மதுராபுரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்மனை உருவப்படுத்துகிறார். அந்த மாதிரி இதில் அம்பாளை வந்து சித்தரிக்கிறார் மீனாட்சி அம்மனா. இந்த மதுராபுரி அப்படிங்கிறது நம் தமிழ்நாட்டில் உள்ள மதுரை, மதுரை தான், மதுரை தான் குறிக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த மதுரையில் தான் மீனாட்சி அம்மன் ஆட்சி செலுத்தின்னு இருக்கா, அதனால் மீனாட்சியை குறிக்கிறதுனால இந்த மதுராபுரி அப்படிங்கிறது தமிழகத்தில் உள்ள இந்த மதுரை தான், அதில் அம்பாள் ஆட்சி செஞ்சுட்டுருக்கா. அந்த மதுரையில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வந்து வாசம் செய்வதே இல்லையாம். அதாவது மதுரையில் உள்ள அந்த பொற்றாமரை குளத்துக்கு ஸ்வர்ண பத்ம புஷ்கரணின்னு பேர், பொற்றாமரை குளம்னு பேர். அந்த பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வாசம் செய்வதில்லை அப்படின்னு ஒரு சாஸ்திரமே இருக்குது. அது இன்றளவுக்கு உண்மைதான். அந்த மதுரையுடைய பொற்றாமரை குளத்தில், அம்பாள் மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள அந்த பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வாசம் செய்வதில்லை. அதற்கு ஒரு காரணமாக இந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது அம்பாளுடைய கண்கள் ரெண்டும் நீண்டு காது வரைக்கும் இருக்கு இல்லையா, அது காதில் போய் அந்த கண்கள் காதுகிட்ட போய் ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு பாவனையாக சொல்கிறார். அந்த கண்கள் வந்து காதுகிட்ட போய், அம்பாளுடைய காதுகிட்ட போய் ஏதோ பேசுகிறதான். அது என்ன பேசுறது அப்படின்னாக்கா, அம்பாளுடைய கண்கள் எப்பவும் திறந்தே இருக்கிறது. அது ஏன் அப்படின்னாக்கா, இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக கண்கள் திறந்தே இருக்குது. எப்பொழுதும் கண்கள் வந்து இமைப்பதே இல்லை, அம்பாள் கண்களை மூடுறதே இல்லை. இந்த லோகத்தை ரட்சிக்கும் பொருட்டு அம்பாள் கண்களை திறந்தே வச்சிருந்து இந்த லோகத்தை சிஷ்ட பரிபாலனை பண்ணிட்டு இருக்கா. அதனால் அம்பாளுடைய இமைகள் கொட்டுறதே இல்லை, கண்கள் அவள் மூடுறதே இல்லை. அதே மாதிரி பெண் மீன்களுக்கும் அந்த ஒரு சுபாவம் உண்டான், அதாவது அவைகள் கண்கள் கொட்டாமே இருக்குமா. அதனால் இந்த அம்பாளுடைய நேத்திரங்கள் போய் காதுகிட்ட சொல்கிறதான், இந்த லோகத்தில் பரதேவதையான உனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாண குண விசேஷம் இருக்கலாம், கண்கள் வந்து இமைகள் கொட்டாமல் கண்கள் மூடாமல் எப்பயுமே நீ இருக்கலாம் இந்த லோகத்தை பரிபாலனை பண்ணுறதுக்கு. உனக்கு சரிசமமாக இந்த லோகத்தில் வேறு யாருமே கிடையாது, ஆனால் சாதாரண மீன்கள், பெண் மீன்கள் அவைகளும் அந்த சுபாவத்தை கொண்டிருக்கு அப்படின்னு அம்பாள்கிட்ட காதில் போய் சொல்கிற மாதிரி இருக்கான். அந்த கண்கள் காது ஓரமாக போய் இருக்கக்கூடிய அந்த நீண்ட கண்கள் அம்பாள்கிட்ட போய் குறை சொல்கிற மாதிரி இருக்கான். அந்த உன்னை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடாது, இருந்தால் அவள் நீங்கள் சம்காரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கான். இதை பார்த்த பெண் மீன்கள்லாம் அம்பாள்கிட்ட வந்து நம்மளை வந்து சம்காரம் பண்ண சொல்லி சொல்லி அம்பாளுடைய கண்கள் போய் குறை சொல்கிறது, அதனால் நம்ம வந்து இங்கே இந்த வானகரத்துலேயே இருக்க வேண்டாம், மதுரையிலேயே வாசம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பொற்றாமரை குளத்துலேருந்து அந்த மீன்கள்லாம் வேறு இடம் பெயர்ந்து போயிடுதான். அது வந்து அந்த மாதிரி ஒரு பாவனையாக இதில் சொல்கிற. அதனால்தான் மதுரையில் இன்றைக்குமே வந்து பொற்றாமரை குளத்தில் பெண் மீன்கள், மீன்களே இருக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. அது உண்மையும் கூட. அது வந்து ஆதிசங்கர பகவத்பாதால் அதை இந்த மாதிரி ஒரு கற்பனாசக்தியோட அம்பாளுடைய கண்கள் போய் காதுகிட்ட, அம்பாளுடைய காதுகிட்ட போய் அந்த குறை சொல்லி அந்த மீன்களை இந்த பொற்றாமரை குளத்துலேருந்து போக்கடிச்சதாக ஒரு பாவனையாக சொல்கிறார். அதற்கப்புறம் இரண்டாவதாக நீலோத்பல புஷ்பங்கள். இந்த நீலோத்பல புஷ்பம்ன்றது ரொம்ப சௌபாகியமானது. மலர்ந்த நீலோத்பல புஷ்பத்தை அம்பாளுடைய கண்களுக்கு உபமானமாக வர்ணனையாக சொல்கிறார். மலர்ந்த நீலோத்பல புஷ்பம்ன்றது ரொம்ப சௌபாகியமானது அம்பாளை மாதிரியே. அதனால் அந்த நீலோத்பல புஷ்பத்தில் மகாலட்சுமியானவா வசிக்கிறா, அதுவும் மலர்ந்த நீலோத்பல புஷ்பத்தில் தான் மகாலட்சுமி வசிக்கிறதா ஒரு சாஸ்திர பிரமாணம் உண்டு. அம்பாளுடைய கண்கள் எப்பயுமே திறந்து இருக்கிறதுனால அது மலர்ந்த நீலோத்பல புஷ்பம் மாதிரியே இருக்குது. அதனால் பகல் வேளையில் மகாலட்சுமி அந்த அம்பாளுடைய கண்களில் வாசம் செய்கிறாளாம். சாதாரணமாக நீலோத்பல புஷ்பம் பகல் வேளையில் எப்பயும் மலர்றதில்லை, அது இரவில் தான் மலரும். அதனால் ஆனால் அம்பாளுடைய கண்கள் நீலோத்பல புஷ்பம் மாதிரி இருக்கிறனால மகாலட்சுமி அந்த விட்டு போக முடியாதான். ஏன்னா மலர்ந்த நீலோத்பல புஷ்பத்தில் அம்பாள் அவருடைய கண்களில் அவள் வாசம் செய்கிறதா ஒரு சாஸ்திரம் இருக்கிறதுனால மகாலட்சுமி பகல் வேளையிலேயே மலர்ந்து இருக்கக்கூடிய நீலோத்பல புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய அம்பாளுடைய கண்களில் வாசம் செய்கிறாளாம். இரவாச்சு அப்படின்னாக்க அம்பாள் வந்து இந்த லோகங்கள்லாம் நித்திரையில் போயிடும். அதனால் நம்மளும் வந்து நிச்சயில் இருக்கலாம் அப்படின்ட்டு அம்பாள் அந்த புறம் போகிறாளாம். அப்போ அவளுடைய கண்கள் சிறிது மூடுறது தான். அப்போது அது வந்து மூடிய நீலோத்பல புஷ்பம் மாதிரி இருக்கான். அதனால் அங்கே லக்ஷ்மியை வாசம் செய்ய மாட்டாளாம். அதனால் வெளியில் பிராகிருதமாக, அதாவது வெளியில் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த லோகத்தில் உள்ள நீலோத்பல புஷ்பத்திற்கு மலர்ந்திருக்கக்கூடிய அந்த புஷ்பத்துக்கு மகாலட்சுமி வாசம் செய்ய போயிடலாம் வெளியில் அம்பாளுடைய கண்கள்லேருந்து. மறுபடியும் மறுநாளை காலம்பரை அம்பாள் வந்து விழித்து இருக்கும்போது அம்பாளுடைய கண்கள் வந்து மலர்ந்து இருக்கு இல்லையா, அதனால் அங்கே மறுபடியும் லக்ஷ்மி வந்து குடியேறிறா அப்படின்னு இந்த கண்கள் வந்து அம்பாள்கிட்ட காது கிட்ட போய் குறை சொல்கிறதான். நீண்ட கண்கள் காது கிட்ட போய் குறை சொல்கிற மாதிரி இருக்கான். இது மாதிரி பகல் வேளையில் ஃபுல்லாக முழுவதும் இங்கே வந்து உன்னோட கண்களில் வசிக்கிறா, எங்களோட இருக்கா, ஆனால் இரவாச்சினக்க வெளியில் மலர்ந்து இருக்கக்கூடிய நீலோத்பல புஷ்பத்துக்கு மகாலட்சுமியனோ தாவிடுறா அப்படின்ட்டு அம்பாள் காதில் போய் அதை குறை சொல்கிற மாதிரி இருக்கான். அதனால் லக்ஷ்மி தேவியும் எங்களுக்கு சத்துரு தான் அப்படிங்கிறாளாம். அந்த கண்கள் எங்களுக்கு எப்படி பெண் மீன்கள் வந்து சத்துருவாக இருக்கோ அதே மாதிரி லக்ஷ்மி தேவியும் எங்களுக்கு சத்துரு தான், ஆனாலும் அவனையும் தாங்கள் சிச்சிக்க வேண்டும் அப்படிங்கிறாளாம். அந்த ரகசியத்தையும் அம்பாளுடைய காதில் சொல்கிற மாதிரியே ஒரு பாவனையாக இருக்கான். இந்த மாதிரி ஆதிசங்கர் பகவத்பாதால் அம்பாளுடைய கண்களை மீன்கள் பெண் மீன்களுக்கு ஓமானமாகவும் அதே மாதிரி மலர்ந்த நீலோத்பல புஷ்பத்துக்கும் ஓமானமாகவும் சொல்கிறார். அதில் லக்ஷ்மி வாசம் செய்கிற மாதிரியும் அம்பாளுடைய கண்கள் வந்து இரவில் மூடி இருக்கும்போது வெளியில் உள்ள நீலோத்பல புஷ்பத்தில் போய் லக்ஷ்மி வாசம் செஞ்சு மறுபடியும் மறுநாள் காலம்பரை அம்பாளுடைய கண்களில் வந்து குடியேறுற மாதிரியும் ஒரு பாவனையாக ரொம்ப அழகாக இதில் வந்து வர்ணனை பண்ணுறார். அவ்வளோ ஒரு கற்பனா சக்தி, அவ்வளோ வந்து அழகாக இதில் வந்து அவருடைய வர்ணனைகள் அமைஞ்சிருக்கு. அதனால் அம்பாளை வந்து இந்த மாதிரி நேத்திர சௌபாகியங்கள் அறிஞ்சு அம்பாளை உபாசிக்கிறவர்களுக்கு இரண்டு கண்களிலும் நிமேஷத்தால் ஏற்படக்கூடிய, அதாவது நிமேஷம்னாக்க கண்கள் மூடி இருக்கிறது, மூடி இருந்தாக்க அங்கே வந்து சிருஷ்டி இருக்காது, அங்கே வந்து எல்லாம் நசிஞ்சு போகும் நிமேஷம்னாக்க. அந்த மூடி இருந்தாலுமே அந்த தோஷமோ சம்ஹாரமோ இதெல்லாம் இல்லாமல் ஆகி நித்திய பிரகாசத்தோடு இருப்பாளாம். அவள்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அவங்கள்ட்ட குடியேறும். அதனால் அந்த மகாலட்சுமி அவள்கிட்ட வாசம் செய்வாளாம். அந்த மாதிரி அம்பாளை வந்து அம்பாளுடைய கண்களை அந்த பெண் மீன்களுக்கு உபானம் உருவப்படுத்தி அந்த மாதிரியும் இந்த மாதிரி மலர்ந்த நீலோத்பல புஷ்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிற மாதிரியும் ஒரு பாவனையாக வந்து நினச்சி இந்த ஸ்லோகத்தை அனுசரித்து அதை உபாசனை செய்யக்கூடிய உபாசகர்களுக்கு அந்த மாதிரி அம்பாள் வந்து அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாளாம். மகாலட்சுமியோட அருளும் அவளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதாம் அப்படிங்கிறது ஆதிசங்கர் பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வர்ணனையோடு விளக்கிறார். அதே நடையிலேயே நம்மளும் அந்த ஸ்லோகத்தை அனுசரிப்போம், பாராயணம் செய்வோம். மகாலட்சுமி அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாகவும் வேண்டுகிறேன். ராதாகிருஷ்ணா.